إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹ் உங்களின் இந்த நல்ல வருகையை ஏற்றுக்கொள்வானாக. நல்ல கல்வியை கொண்டு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நற்பலன் வழங்குவானாக. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுவின் படைப்புகளிலேயே மிக உயர்ந்தவர்கள். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுவின் படைப்புகளிலேயே மிக உயர்ந்தவர்கள், தூதர்களில் மிக உயர்ந்தவர்கள். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்த தீனை நமக்கு கொண்டு வந்தார்கள். இந்த சிறந்த தீனை போதிப்பதற்காக சிறந்த ஒரு சமுதாயத்தை நமக்கு வழங்கினார்கள். சிறந்த நபியின் மூலமாக சிறந்த மார்க்கம் சிறந்த சமுதாயத்திற்கு கிடைத்து அவர்கள் மூலமாக இந்த தீன் நமக்கு கிடைத்தது. யார் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதிக்கவில்லையோ அவர் இந்த தீனை மதிக்கவில்லை. யார் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஆட்சேபனை செய்கிறாரோ அவர் தீனுல் இஸ்லாமின் மீது ஆட்சேபனை செய்கிறார். யார் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளர்த்த அவர்கள் மூலமாக ஒழுக்க பயிற்சியை ஈமானிய பாடத்தை கற்ற நபித்தோழர்கள் மீது ஆட்சேபனை செய்கிறாரோ, அவர்களை வெறுக்கிறாரோ அல்லது அவர்களை விரும்பவில்லையோ அவர் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஆட்சேபனை செய்கிறார். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெறுக்கிறார். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்காதவராக ஆகுவார். நபியை நேசிப்பவர் கண்டிப்பாக நபி தோழர்களையும் நேசிப்பவராக இருப்பார். எப்படி இஸ்லாமிலிருந்து நபியை பிரித்து பார்க்க முடியாதோ அதுபோன்றுதான் நபி தோழர்களிலிருந்து பிரித்து நபியை பார்க்க முடியாது. அல்லாஹ் நபியை பற்றி அவர் என்னுடைய தூதர் என்று சாட்சி கூறும் போது முஹம்மது ரசூலுல்லாஹ் والذين معه أشداء على الكفار رحماء بينهم நபி தோழர்களுக்கு அங்கே அல்லாஹ் சாட்சி சொல்கிறான். அவர்களுடைய இறை நம்பிக்கை ஈமான் இஸ்லாமிற்கு அல்லாஹ் சாட்சி சொல்கின்றான். இன்று நாம் நபி தோழர்களில் ஒருவராகிய உமர் உல் ஃபாரூக், உமர் இப்னு அல் கத்தாப், அபு ஹஃப்ஸ், ஜாமிஉல் குர்ஆன், முசையினுல் மஸ்ஜித் வல் மிஹ்ராப் என்ற பல சிறப்பு பெயர்களை பெற்ற நபித்தோழரை பற்றி ஓரளவு அவர்களுடைய சிறப்பு என்ன, இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே அவருக்கு அல்லாஹ் கொடுத்த தகுதி தராதரம் என்ன, பிறகு அவருடைய சிறப்பு பணிகளில் ஒரு சிறப்பு பண்பாகிய இந்த உலக வாழ்க்கையில் எப்படி அவர்கள் பற்றற்றவர்களாக, நபியின் வாழ்க்கையை அப்படியே பின்தொடர்ந்து இந்த உலகத்தை விரும்பாத, மறுமையை நேசித்த ஒரு சிறந்த ஒரு இறை அடியாராக முஃமினாக எப்படி வாழ்ந்து காட்டினார்கள் என்ற ஒரு சில பகுதிகளைத்தான் நாம் இன்ஷா அல்லாஹ் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், அதுவும் குறிப்பாக இப்போது நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்திலே நபி தோழர்களை பற்றி பேசுவது என்றாலே அங்கே ஒரு கேள்வி தேவையா? அல்லாஹ்வை பற்றி பேசுவோம், ரசூலை பற்றி பேசுவோம், நபி தோழர்களை பற்றி பேச வேண்டிய அவசியம் இருக்கிறதா? இன்று தௌஹீத் என்று சொன்னாலே நபி தோழர்களை புறக்கணித்தல், அவர்களை பற்றி பேசாமல் இருத்தல், அவர்களுடைய சிறப்புகளை பேசாமல் இருத்தல். இப்படி பார்த்தீர்கள் என்றால் அன்பிற்குரியவர்களே, ஏறக்குறைய குர்ஆனுடைய சம பாதியை நீக்க வேண்டும், ஹதீஸினுடைய சம பாதியை நீக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாப்பானாக. காரணம், குர்ஆனுடைய சம பாதி எங்கெல்லாம் முஃமின்கள் முஸ்லிம்கள் என்று புகழ்கிறதோ அங்கு யாரை புகழ்கிறது? அல்லாஹு அக்பர். அஸ்ஹாபு ரசூல், ஸஹாபத்துன் நபி அவர்களை புகழ்கிறது. குந்தும் கைர உம்மத்தின் என்று யாரை பார்த்து இந்த முன்னிலை வாசகம் முன்னோக்குகிறது? யாரை பார்த்து? அஸ்ஹாபு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வலா தஹினு வலா தஹசனு வ அன்தும்ல் அஅலவுன இன் குன்தும் முஃமினீன். யாரை பார்த்து அல்லாஹ் பேசுகிறான்? சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் பேசுகிறான். அதுபோன்றுதான் ஹதீஸுகளை நீங்கள் எடுத்துக்கொண்டால், நம்முடைய முன்னோர் நபித்தோழர்களை பற்றிய அன்பை, பிரியத்தை, அவர்கள் மீது நாம் வைக்க வேண்டிய பற்றை, மதிப்பை, மரியாதையை தங்களுடைய பிள்ளைகளுக்கு போதிப்பார்கள். எப்படி குர்ஆனை போதிப்பார்களோ, எப்படி குர்ஆனை அவர்கள் கற்றுத்தந்தார்களோ தங்களுடைய பிள்ளைகளுக்கு, தங்களுடைய அடுத்த தலைமுறையினருக்கு, அதுபோன்றுதான் நபித்தோழர்களின் மீது உள்ள பிரியத்தை, அதிலும் குறிப்பாக அபூபக்கர் உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் மீதுள்ள பிரியத்தை மக்களுக்கு போதிப்பார்கள். இன்று தௌஹீதை பேசக்கூடிய சில மஸ்ஜிதுகளிலே, தௌஹீதை குர்ஆன் சுன்னாவை பேசக்கூடிய சில மஸ்ஜிதுகளிலே ஜும்ஆ தொழுகைக்கான ஹுதுபாவில் சஹாபாக்களுக்கு, குறிப்பாக அபூபக்கர் உமருக்கு துவா செய்த காரணத்தினாலேயே எனக்கு அடுத்த முறை அங்கே ஹுதுபா செய்வதற்குண்டான வாய்ப்பு மறுக்கப்படுகிறது. பார்த்தீர்களா நிலைமையை? குர்ஆன் சுன்னாவை, குர்ஆன் சுன்னாவை பேசுகிற மர்க்கசுகளிலே, அங்கு நடக்கும் ஜுமாக்களிலே, ஹுதுபாவிலே மூமின்களுக்கு துவா செய்யும் போது சஹாபாக்களின் பெயர்களை கூறி துவா செய்கிறார் என்ற காரணத்தால் இவர் குர்ஆன் ஹதீஸை சேர்ந்தவர் அல்ல என்று அங்கே வெளியேற்றப்படுகிறேன். எப்படிப்பட்ட நிலைமை பார்த்தீர்களா? குர்ஆன் சுன்னா எப்படி புரிந்து கொள்ளப்படுகிறது பார்த்தீர்களா? இமாம் மாலிக் இப்னு அனஸ், யார் யார் இமாம் மாலிக் இப்னு அனஸ், யார் யார் அவர்கள், மாலிக் இப்னு அனஸ் யார்? சஹாபி. யார் மாலிக் இப்னு அனஸ்? சின்ன பிள்ளைங்க சொல்லுங்க, 15 வயசு கீழே உள்ள பிள்ளைங்க சொல்லுங்க. வயசு கேப்பேன், ஐடென்டி கார்டு கேப்பேன். மாலிக் இப்னு அனஸ் யார்? சரி, 15-25 வயசுக்குள்ளார உள்ளவங்க சொல்லுங்க. ஒருத்தர் சொல்லணும், ஒருத்தர் சொல்லும்போது அடுத்தவர் பேசாம இருக்கணும். மாலிக் இப்னு அனஸ் யார்? யார் சொன்ன முதல்ல இமாம்? நீங்க சொன்னீங்களா? என்னத்தான் எல்லாம் தலையத்தலை ஆட்டிங்க, ஆமான்னு வாய் திறந்து சொல்லுங்க. யாரு இமாம்? என்ன இமாம் அவங்க? தஃப்ஸீர் கலை வல்லுநரா, ஃபிக்ஹ் கலை வல்லுநரா, ஹதீஸ் கலை வல்லுநரா, அல்லது அரபி இலக்கண கலை வல்லுநரா? அவங்க எப்ப பிறந்தாங்க, எங்க பிறந்தாங்க தெரியுமா? சரி, எப்ப பிறந்தாங்க வேணாம், எங்க பிறந்தாங்க தெரியுமா? மதீனால. மாஷா அல்லாஹ். அவங்க என்ன நூல் எழுதியிருக்காங்க தெரியுமா? முவத்தா. மாஷா அல்லாஹ். அல்லாஹ் உங்களுக்கு உங்களுடைய கல்வியில பறக்க செய்யட்டும். இமாம் மாலிக் அவர்களை அவர்கள் காலத்திலே வாழ்ந்த மார்க்க அறிஞர்களும் அவர்களுக்கு பின்னால் வாழ்ந்த மார்க்க அறிஞர்களும் ஒருமித்த ஒரு கருத்தோடு அவர்களை அன்பாக மரியாதையாக அழைப்பார்கள். இமாமு தாரில் ஹிஜ்ரா. எப்படி அழைப்பார்கள்? இமாமு தாரில் ஹிஜ்ரா, மதினாவின் இமாம் என்று அழைப்பார்கள். இமாம் மாலிக் ஒருவரை பற்றி இவர் சரி என்று கூறிவிட்டால் அடுத்து அவரை பற்றி வேறு யாரிடத்திலும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இமாம் மாலிக் ஒருவரை குறித்து இவரிடத்திலே ஹதீஸுகளை எடுக்காதீர்கள், படிக்காதீர்கள் என்று சொல்லிவிட்டால் அடுத்து வேறு யாரும் அவரிடத்திலே சென்று ஹதீஸுகளை படிக்க மாட்டார்கள். அத்தகைய தரம் வாய்ந்த மூத்த ஹதீஸ்களை வல்லுநர்களிலே இமாம் மாலிக் அவர்களும் ஒருவர். அவர்கள் சொல்லுகின்றார்கள், அன் மாலிக் இப்னு அனஸின் قال كان السلف يعلمون أولادهم حب أبي بكر وعمر كما يعلمون السورة من القرآن. سلف இந்த சிலருக்கு சலஃப் என்று சொன்னாலே ஷாக் அடித்துவிடும். உடனே இவர்கள் எல்லாம் குர்ஆன் ஹதீஸை சேர்ந்தவர்கள் அல்ல, இவர்கள் எல்லாம் சலஃபுடைய முக்கல்லிதுகள் என்று சொல்லிவிடுவார்கள். சலஃப் இவர்கள், சலஃப் என்றால் யார்? நபியை பின்பற்றிய, நபித்தோழர்களை பின்பற்றிய முன்னோர். இமாம் மாலிக் சலஃப் என்று சொல்கிறாரே யாரை? தன் ஆசிரியர்களை, அந்த ஆசிரியர்களின் ஆசிரியர்களை. அவர்களை பற்றி சொல்கின்றார்கள், கனஸ் கான சலஃப். சலஃப் தங்களின் பிள்ளைகளுக்கு அபூபக்கர் உமரை நேசிப்பதை கற்பிப்பார்கள். எப்படி குர்ஆனில் இருந்து ஒரு சூராவை கற்பிப்பார்களோ, குர்ஆனுடைய சூராவை போதிப்பதை போன்று அபூபக்கர் உமருடைய அந்த சிறப்புகளை அவர்கள் மீது நேசம் வைக்க வேண்டும் என்பதை போதிப்பார்கள். ஏன் அப்படி? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன ஹதீஸுகளை நமக்கு சொன்னார்களோ, எதன் மூலமாக நாம் குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றுகிறவர்கள் என்று சொல்கிறோமோ, அந்த ஹதீஸ் இந்த அபூபக்கரின் மீது நேசம் வைப்பதை, உமரின் மீது நேசம் வைப்பதை நமக்கு சொல்கிறது. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே ஒருவர் கேட்கிறார், அவருடைய மாணவர்களில் ஒருவர் அப்துல் அசீஸ் இப்னு ஜாஃபர், ஹுப்பு அபி பக்ரின் வ உமர் சுன்னதுன் கால லா ஃபரீதத்துன். அபூபக்கர் உமரை நேசிப்பது விரும்பத்தகுந்த ஒரு காரியமா என்று கேட்கும்போது அவர் பதில் கூறியது என்ன? ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, லா ஃபரீதத்துன், அவர்களை நேசிப்பது ஃபர்லாகும். அல்லாஹு அக்பர். இன்று அலியை நேசிக்கிறோம், நாங்கள் எல்லாம் அலியினுடைய அன்சாரிகள் என்று கூறி அபூபக்கர் உமரை வெறுக்கின்ற ஒரு கூட்டம் ஷியா என்ற பெயரிலே, ஷியாத்து அலியின் என்ற பெயரிலே. இவர்களுக்கு என்ன தெரியும்? அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பிள்ளைகள், அவர்களை அடுத்து வந்த அவர்களுடைய பரம்பரையில் மார்க்க அறிஞர்கள் அபூபக்கர் உமரை பற்றி என்ன கூறியிருக்கிறார்கள் தெரியுமா? ஜாஃபர் அல் பாக்கிர் அவர்கள், அபு ஜாஃபர் அல் பாக்கிர் சொல்கின்றார்கள், மன் லம் யஅரிஃப் ஃபத்ல அபி பக்ரின் வ உமர் ஃபக்கத் ஜஹில சுன்னா. யார் அபூபக்கர் உமருடைய சிறப்பை அறியவில்லையோ அவர் சுன்னாவை அறியவில்லை, அவர் சுன்னாவை அறியவில்லை. அலி இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு அன்ஹு, யாருடைய பெயரால் அபூபக்கரையும் உமரையும் முனாஃபிக் என்று இந்த ஷியாக்கள் சொல்லுகின்றார்களோ, அந்த அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்நாளிலும் அவர்கள் மரணித்த பிறகு அபூபக்கர் உமர் இந்த இருவரின் வாழ்நாளிலும் இந்த இருவரையும் கண்ணியம் செய்தவராக, இந்த இருவருக்கு கீழ் கட்டுப்பட்டவராக வாழ்ந்தார்கள். இந்த இருவரையும் பற்றி அவர்கள் புகழ்ந்த வாக்கியங்கள் ஹதீஸ் நூல்களிலே சான்றாக பதிவு செய்யப்பட்டுள்ளன. قال رجل من قريش لعلي بن ابي طالب رضي الله عنه يا امير المؤمنين نسمعك تقول في الخطبه انفا اللهم اصلحنا بما اصلحت به الخلفاء الراشدين المهديين فمن هم கேட்கின்றார் امير المؤمنين அவர்களே, இப்போது நீங்கள் குதுபா ஜும்ஆ தொழுகையின் பிரசங்கத்திலே சொன்னீர்கள், யா அல்லாஹ், நேர்வழி பெற்ற ஹலீஃபாக்களை எப்படி நீ சீர்திருத்தம் செய்தாயோ, எப்படி நீ தூய்மைப்படுத்தினாயோ, செம்மைப்படுத்தினாயோ, அதுபோன்று எங்களையும் செம்மைப்படுத்துவாயாக என்று நீர் துவா செய்தீரே. ஃபமன்ஹும், அந்த நேர்வழி பெற்ற ஹலீஃபாக்கள் யார்? அந்த நேர்வழி பெற்ற கலீஃபாக்கள் யார்? ஃபக்ரவுரக்கத் ஐனாஹ். இந்த வார்த்தையை, இந்த கேள்வியை கேட்டவுடன் அலி அவர்களால் ரழியல்லாஹு அன்ஹு வஅர்தாஹ் தாங்க முடியவில்லை. தேம்பி தேம்பி அழுகிறார்கள். கண் குலமாகி விடுகிறது. பிறகு தங்கள் கண்களை துடைத்தவர்களாக சொன்னார்கள், ஹும் ஹும் ஹபீபாய வ அம்மாக அபூ பக்ரின் வ உமர் இமாமா அல் ஹுதா வ ஷைஹா அல் இஸ்லாம் வ ரஜுலா குரைஷின் வல் முக்தடா பிஹிமா பஅத ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் இக்தடா பிஹிமா உஸிம் வ மன் இத்தபஅ ஆஸாரஹுமா ஹுதிய இலா ஸிராத்தின் முஸ்தகீம் ومن تمسك بهما فهو من حزب الله وحزب الله هم المفلحون கூறினார்கள், அந்த நேர்வழி பெற்ற கலீஃபாக்கள் யார் தெரியுமா? அவர்கள்தான் என்னுடைய ஹபீப்கள், என்னுடைய நேசர்கள், என் விருப்பத்திற்குரியவர்கள். உன்னுடைய இரண்டு சிறிய தந்தைகள் கேட்டவரின் அந்த உறவை குறித்து ஜாஃபர் பின் முஹம்மத் அன்னபிஹி அலியினுடைய வாரிசுகளிலே ஒருவர் கேட்கிறார், அவர்கள் யார் தெரியுமா? இமாமா அல் ஹுதா, நேர்வழியின் இரண்டு இமாம்கள். நேர்வழியை பெறுவதற்கு அவர்களை அடையாளமாக வைத்து, முன்னோடியாக வைத்து செல்வதற்குரிய இரண்டு இமாம்கள் இமாமா அல் ஹுதா இஸ்லாம், இஸ்லாமிய மார்க்கத்தின் முன்னோர்கள், மூத்தவர்கள், குறைஷிகளின் இரண்டு முக்கியமானவர்கள். அல்லாவின் தூதருக்கு அடுத்து அந்த இருவர்களும் பின்பற்றுவதற்கு தகுதியானவர்கள். யார் அந்த இருவரை பின்பற்றுகிறாரோ, உஸ்ஸைம், அவர் பாதுகாக்கப்பட்டார். யார் அபூபக்கர் உமரை பின்பற்றுகிறாரோ அவர் பாதுகாக்கப்பட்டார். யார் அவர்கள் சென்ற வழிகளை தேடி தேடி செல்லுகிறாரோ, அபூபக்கர் எப்படி செய்தாரோ, உமர் எப்படி, இந்த காரியத்தில் அபூபக்கரின் நடைமுறை எப்படி இருந்தது, இந்த காரியத்தில் அபூபக்கர் என்ன முடிவு செய்தார், எந்த விஷயத்திலே குர்ஆன் சுன்னா தெளிவாகிவிட்டதோ, அந்த தெளிவான குர்ஆன் சுன்னாவிற்கு ஒரு சஹாபியின் கருத்து மாற்றமாக இருக்காது. அப்படி கலீஃபாக்களிலே ஒருவர் அல்லது சஹாபியிலே ஒருவர் தெளிவான குர்ஆன் சுன்னாவிற்கு ஒரு மாற்றமான கருத்தை சொல்லி இருப்பாராயின் அந்த ஹதீஸை அவர் புரிந்த விதம் அப்படி, அந்த ஹதீஸை ஆய்வு செய்த விதம் அப்படி, அது அந்த ஆய்வு அவருக்குரியது. அந்த ஆய்வு சரியாக இருக்குமாயின் அவர் இரண்டு கூலிகளை கொடுக்கப்படுவார், தவறாக இருக்குமாயின் அவர் ஒரு கூலி கொடுக்கப்படுவார். ஆனால் நாம் சலஃபி என்று சொல்கின்ற நாம் எது ஹதீஸிலே தெளிவாக வந்துவிட்டதோ அதற்கு மாற்றமாக ஒரு சஹாபியின் சொல்லுக்கு பின்னால் செல்ல மாட்டோம். அதற்கு என்ன விளக்கம் சொல்லுவோம்?
அந்த சஹாபியின் கருத்து அது அவருக்கு சொந்தமானது. ஹதீஸ் எதை சொல்லுகிறதோ அதுதான் நாம் அதைத்தான் நாம் முன்னிலைப்படுத்துவோம். ஹதீசுகள் தெளிவாக இல்லாத விஷயங்களிலே, ஹதீசுகள் நமக்கு கிடைக்காத விஷயங்களிலே, எத்தனையோ அரசியல் சம்பந்தப்பட்ட, பொருளாதார சம்பந்தப்பட்ட, மக்களை வழிநடத்துவது சம்பந்தப்பட்ட, ஆட்சி அதிகாரங்கள் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவற்றை கூறியிருந்தாலும், நம்முடைய குறைவான அறிவால் அதை நேரடியாக புரிந்து கொள்வதற்குண்டான சக்தி இல்லாமல் இருப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதையும் விட்டிருக்க மாட்டார்கள், நிச்சயம் சொல்லி இருப்பார்கள். ஒருவேளை அது நமக்கு கிடைக்காமல் இருந்திருக்கலாம். நம்மை விட ரசூலுல்லாஹ்வை நெருக்கமாக அருகிலிருந்து பார்த்த அந்த நபித்தோழர்கள் அவர்களுடைய சொல்லில் ஒன்று கிடைக்கும் போது நிச்சயமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்துதான் இந்த தோழர்கள் அதை படித்திருப்பார்கள், கற்றிருப்பார்கள் என்ற நன்னம்பிக்கையோடு அதை எடுத்து நாம் செயல்படுவோம். அலி மீண்டும் சொல்லுகின்றார்கள், வமன் தமஸ்ஸக பிஹிமா, யார் இந்த இருவரையும் உறுதியாக பற்றி பிடித்துக் கொண்டாரோ, அபூபக்கர் உமரை, ஃபஹுவ மின் ஹிஸ்பில்லா, அவர் அல்லாஹ்வுடைய படையை பட்டாளத்தை சேர்ந்தவர். அல்லாஹுடைய படை, அல்லாஹுடைய பட்டாளம், அவர்கள்தான் மிகச்சிறந்தவர்கள், அவர்கள்தான் வெற்றியாளர்கள். இதுபோன்று இன்னொரு முறை அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூற இஸ்மாயில் இப்னு அப்துல் ரஹ்மான் இப்னு அப்து கைர் சொல்கின்றார்கள், இன் அல்லாஹ் அஸ்ஸ வஜல் ஜஅல அபா பக்ர் வ உமர் ஹுஜ்ஜதன் அலா மன் பஅதஹும் மின் அல் உலாதி இலா யௌமில் கியாமா سبقا والله سبقا بعيدا واتعبا من بعدهما اتعابا شديدا. நிச்சயமாக அல்லாஹ் அபூபக்கரையும் உமரையும் மறுமை நாள் வரை வரக்கூடிய எல்லா அதிகாரிகளுக்கும் ஆளுநர்களுக்கும் தலைவர்களுக்கும் ஒரு சான்றாக ஒரு ஆதாரமாக ஆக்கிவிட்டான். அந்த இருவரும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பரப்புவதிலே, இஸ்லாமிய மார்க்கத்திற்காக தியாகம் செய்வதிலே மிக முன்னேறி சென்று விட்டார்கள். இனி அவர்கள் சென்ற அளவுக்கு நாம் செல்வதென்பது மிக முடியாத ஒரு கலைப்பை ஏற்படுத்தக்கூடிய, மிக ஒரு நமக்கு சுமையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரியம். அந்த அளவிற்கு அவர்கள் இந்த இஸ்லாத்திற்காக தியாகம் செய்திருக்கிறார்கள். ஒரு முறை சுவைது புன கஃப்லா என்ற நபித்தோழர் அலி இப்னு அபி தாலிப் இடத்திலே வருகிறார்கள். அவர்கள் சொல்லுகின்றார்கள், யா அமீர் அல் முஃமினீன் இன்னி மரத்து பி நஃபரின் யத்குருன அபா பக்ர் வ உமர் பிகைரி அல்லதி ஹுமா அஹ்லுன் லஹு மின் அல் இஸ்லாம் ஃபனஹத இல அல் மின்பர் வ ஹுவ காபிதுன் அலா யதைய فقال والذي خلق الحبة وبرأ النسمة لا يحبهما إلا مؤمن فاضل ولا يبغضهما ويخالفهما إلا شقي مارق فحبهما قربة وبعضهما مروق ما بال أقوام يذكرون أخوي رسول الله صلى الله عليه وسلم ووزيريه وصاحبيه وسيدي قريش وأبوي المسلمين فأنا بريء ممن يذكرهما بسوء وعليه معاقب. سويد بن غفلات சொல்லி ஹிந்தார்கள், அலி அவர்களே, அமீருல் முஃமினீன் அவர்களே, நான் ஒரு சமூகத்துக்கு அருகில் செல்ல நேரிட்டது. அவர்கள் அபூபக்கரையும் உமரையும் தகுதியற்ற வார்த்தைகளை கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலே அலி அவர்கள் மிம்பருக்கு ஓடி வருகிறார்கள். அந்த சுவைது பின் கஃபலாவை அழைத்துக் கொண்டு அவர் தாங்களாக நின்று கொண்டு அந்த மிம்பரிலே சொல்லுகின்றார்கள், விதையை படைத்தவன் மீது சத்தியமாக, உயிரணுக்களை உருவாக்கியவன் மீது சத்தியமாக, சிறந்த ஒரு மூமின் தான் அபூபக்கர் உமரை நேசிப்பார். உமரை அபூபக்கரை நேசிப்பவர் ஒரு சிறந்த மூமினாக தவிர வேறு யாராகவும் இருக்க முடியாது. அபூபக்கர் உமரை வெறுப்பவர்கள், அவர்களுக்கு மாறு செய்பவர்கள், கெட்டவன், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறுபவனாகத்தான் இருக்க முடியும். அந்த இருவரையும் நேசிப்பது வணக்கமாகும். அந்த இருவரை வெறுப்பது இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறுவதாகும். அந்த மக்களுக்கு என்ன நேர்ந்தது? அந்த மக்களுக்கு என்ன நேர்ந்தது? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த இரண்டு சகோதரர்களையும், அவர்களுடைய அந்த இரண்டு மந்திரிகளையும், அவர்களுடைய அந்த இரண்டு தோழர்களையும், குறைஷிகளின் தலைவர்களையும், முஸ்லிம்களின் அந்த இரண்டு தந்தைகளையும் இப்படி பேசுகிறார்களே, அவர்களை யார் தரமற்ற முறையில் பேசுகிறார்களோ அவர்களை விட்டு நான் விலகிக் கொள்கிறேன். அதற்காக நான் அவரை தண்டிப்பவனாக இருக்கிறேன். எப்படி அழுத்தமாக சொன்னார்கள் பார்த்தீர்களா? அலி ரழியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர், உமரை பற்றி இன்று அன்பிற்குரியவர்களே, நம்முடைய நிலைமை என்ன? ஹதீஸ் புத்தகத்திலே எந்த ஹதீஸ் நூல்களை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, சஹீஹுல் புகாரி, சஹீ முஸ்லிம், சுனன் அபுதாவுத், ஜாமியு திர்மிதி, சுனன் நசாயி போன்ற சுனன்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஜவாமியுகளை எடுத்துக்கொண்டாலும் சரி, முவத்தாக்களை எடுத்தாலும் சரி, முஸ்னதாத்துகளை எடுத்தாலும் சரி, அந்த ஹதீஸுகளின் ஆயிரக்கணக்கான ஹதீஸுகள் சஹாபாக்களின், நபித்தோழர்களின் சிறப்புகள் என்று தலைப்பிடப்பட்டு, அதிலே முதலாவதாக அபூபக்கருடைய சிறப்பு, பிறகு உமருடைய சிறப்பு என்று பட்டியலிடப்படுவதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஃபாரூக் என்று பெயரிடுகிறார்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், உமர் அவர்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொள்கின்றவரை நாங்கள் எல்லாம் எங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை மறைத்தவர்களாக இருந்தோம். எப்போது உமர் இஸ்லாமை ஏற்றார்களோ நாங்கள் முஸ்லீம் என்பதை வெளிப்படையாக சொன்னோம். உமர் இஸ்லாமை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் வரை அல் மஸ்ஜிதுல் ஹராமிலே சென்று சாதாரண முஸ்லிம்கள் தொழுகையை நிறைவேற்றுவது என்பது முடியாத ஒன்றாக இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது வந்தார்கள் அல் மஸ்ஜிதுல் ஹராமிலே, ஆனால் சாதாரண ஒரு சஹாபியால் அங்கே சென்று தொழ முடியாது. காரணம், குறைஷிகளும் அவர்களை சுற்றி உள்ளவர்களும் அடித்து நொறுக்கி விடுவார்கள். எப்போது உமர் இஸ்லாமை ஏற்றார்களோ நாங்கள் துணிவோடு சென்று அங்கு எங்கள் தொழுகைகளை நிறைவேற்றினோம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமருடைய சிறப்பை பற்றி சொல்கின்றார்கள். சஹீஹுல் புகாரி, சஹீ முஸ்லிமினுடைய அறிவிப்பு, قال رسول الله صلى الله عليه وسلم انه قد كان في من مضى قبلكم من الامم ناس محدثون وانه ان كان في امتي هذه منهم احد فانه عمر بن الخطاب رضي الله عنه وارضاه. இதற்கு முந்திய சமுதாயங்களிலே, உங்களுக்கு முந்தி சென்ற சமுதாயங்களிலே பலர் இருந்தார்கள். அவர்களின் பேச்சுகள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து பேசப்படும் பேச்சுகளாக இருக்கும். முஹத்தஸூன், முஹத்தஸ் என்று சொன்னால் அவருக்கு சொல்லப்படும், அவர் சொல்லுவார். அவருக்கு ஒரு செய்தி உள்ளத்திலே உதிக்க வைக்கப்படும், அவர் அந்த பேச்சை பேசுவார். முஹத்தஸ் என் உம்மத்திலே ஒருவர் அந்த தகுதி பெற்றவர் என்று சொன்னால் அவர் உமராகத்தான் இருக்கும். யாராக இருக்கும்? உமராக இருக்கும். பார்க்கிறோம் வரலாறு, சில மார்க்க அறிஞர்களின் ஆய்வுபடி 24 இடங்களில் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களின் கூற்றுக்கு ஏற்ப குர்ஆனுடைய வசனங்கள் இறங்கியதாக பார்க்கிறோம். சில அறிஞர்களுடைய கருத்துப்படி பிரசித்தி பெற்ற 3 சம்பவங்களை சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த 3 இடங்களிலே உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த மார்க்க சட்ட ஆய்வுக்கு ஏற்ப அல்லாஹ் வசனங்களை இறக்கினார். எப்படிப்பட்ட தகுதி பாருங்கள். ஹஜ்ஜுடைய காலத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து சொன்னார்கள், உமர் ரழியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நம்முடைய தந்தை, நபிமார்களின் தந்தை, அல்லாஹுடைய நண்பர் ஹலீல் இப்ராஹிம் அலைஹி ஸலாம் அவர்கள் நின்று இந்த காபாவை கட்டினார்களே, அந்த கல்லுக்கு அருகிலே நின்று நாம் இரண்டு ரக்காத்து தொழுவோம் என்று சொன்னார்கள். இன்று சில புதிதாக அறிஞர்கள் உருவாகி இருக்கிறார்கள். அந்த கல் சொர்க்கத்திலிருந்து இறக்கப்பட்டது என்ற சஹீஹான ஹதீஸுகளையே மறுக்கிறார்கள். அப்படி ஒரு கல் இல்லை என்றே சொல்லுகிறார்கள். அல்லாஹ் கூறுகிறான், இன்ன அவ்வல பைத்தி வுதுஅ லின்நாஸில் அல்லதி பிபக்கத முபாரகன் வஹுதல் லில் ஆலமீன் ஃபீஹி ஆயாத்தும் பையினாத்தும் மகாமு இப்ராஹிம். அந்த மஸ்ஜிதுல் ஹராமிலே தெளிவான அத்தாட்சிகள் இருக்கின்றன. அதிலே ஒன்று இப்ராஹிம் நின்ற அந்த கல் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்ராஹிம் நின்றது என்று அல்லாஹ் சொல்கிறான். நின்றது எது? இடத்தை அல்லாஹ் சொல்கிறானா இல்லை கல்லை அல்லாஹ் சொல்கிறான்? அந்த இடத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கல்லின் மீது நின்றபோது ஃபஹாரத் ஃபஹரிகத் கதமாஹு, அவர்களுடைய கல், அவர்களுடைய கால் அந்த கல்லிலே சென்று விட்டது. அதன் அடையாளத்தைத்தான் நாம் பார்க்கிறோம். இதை ஏற்றுக்கொள்ள அவர்களுடைய மனது சுருங்குகிறது. அதை அல்லாஹ்வுடைய அத்தாட்சி என்று அல்லாஹ் சொல்கிறான். யாருடைய அத்தாட்சி? அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. ஆயாத்தும் பையினாத் என்று குறிப்பிட்டு விட்டு அல்லாஹ் அதை சொல்லுகிறான். வெறும் இடத்தை அல்லாஹ் சொல்லுகிறானா, அடையாளமற்ற ஒரு இடத்தை அல்லாஹ் குறிப்பிடுகிறானா? இல்லை அன்பிற்குரியவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மார்க்க அறிஞர்கள் இந்த ஹதீஸை சரி கண்டிருக்கிறார்கள். ஹஜர் அஸ்வதும், கருப்பு கல்லும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்ற அந்த கல்லும் சொர்க்கத்திலிருந்து இறக்கப்பட்ட கற்கள் என்று. அறிவுக்கு ஏற்ப மார்க்கத்தை புரிய பார்ப்பது, மார்க்கத்திற்கு ஏற்ப அறிவை மாற்றுவதற்கு பதிலாக அறிவுக்கு ஏற்ப மார்க்கத்தை மாற்றுவது யாருடைய வேலை? முஅத்திலாக்கள், ஹாரிஜியாக்களுடைய வேலை. அல்லாஹ் பாதுகாப்பானாக. மூமின்கள் யார்? அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்னார்களா நம்பிக்கை கொண்டோம். முனாஃபிக்குகள் யார்? எங்களுக்கு இது புரியவில்லையே என்று சொல்வார்கள். அஹ்ஸாப் யுத்தத்திலே கல்லை உடைக்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? எனக்கு ஃபாரிஸினுடைய கோட்டை தெரிகிறது, ரோமுடைய கோட்டை தெரிகிறது, கைசருடைய கோட்டை தெரிகிறது, புஸ்ராவுடைய கோட்டை தெரிகிறது என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் என்ன சொன்னார்கள்? யா ரசூலல்லாஹ், நாங்கள் நம்பிக்கை கொண்டோம். ஃபலம்மா ரஅல் முஃமினூன அல் அஹ்ஸாப் காலூ ஹாதா மா வஅதன அல்லாஹ் வ ரசூலுஹ் வ ஸதக அல்லாஹ் வ ரசூலுஹ் வ மா ஸாதஹும் இல்லா ஈமானன் வ தஸ்லீமா. என்ன சொன்னார்கள்? அல்லாஹ், அல்லாஹ்வின் மீதும் ரசூலின் மீதும் நம்பிக்கை அதிகமானது. மன நிம்மதி அடைந்தார்கள். கூட்டங்களை பார்க்க பார்க்க ஈமானிய நம்பிக்கை அதிகமாகிக் கொண்டே போனது. முனாஃபிக்குகள் என்ன சொன்னார்கள்? அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் எங்களை ஏமாற்றி விட்டார்கள். இந்த பக்கம் எதிரிகள், பின்பக்கம் எதிரிகள், பசியிலே கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இவர் என்னமோ சொல்லுகிறார், கிஸ்ரா தெரிகிறது, கைசர் தெரிகிறது, புஸ்ரா தெரிகிறது என்று எங்களை ஏமாற்றுகிறார் என்று சொன்னார்கள். ஏன்? எப்படி ஒரு கல்லை உடைக்கும் போது ஒரு வெளிச்சம் தெரிகிறதாம், அதிலே இந்த நபி பார்க்கிறாராம், எத்தனையோ ஆயிரக்கணக்கான மைல்கள் தூரத்தில் உள்ள ரோம் நாட்டையும், பாரசீக நாட்டையும், பசரா நாட்டையும், சிரியா நாட்டையும் அவர்களுடைய அறிவால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. காரணம், ஈமான் இல்லை. சஹாபாக்கள் சொன்னார்கள், நம்பிக்கை கொண்டோம், ரசூலுல்லாஹ் நீங்கள் சொன்னது உண்மை என்று. பார்த்தார்களா இல்லையா? வெற்றி கொண்டார்களா இல்லையா? அல்லாஹு அக்பர். இது போன்றுதான் அல்லாஹுவின் விஷயத்திலே, ரசூலின் விஷயத்திலே யார் அறிவை கொண்டு விளையாடுகிறார்களோ அவர்களை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் இந்த வரலாறும் முனாஃபிக் என்று அடையாளம் காட்டிக்கொண்டே இருக்கிறது. குர்ஆன் அடையாளம் காட்டுகிறது, ஹதீஸ் அடையாளம் காட்டுகிறது, வரலாற்றின் உண்மை சான்றுகள் அடையாளம் காட்டிக் கொண்டிருக்கின்றன. உமர் என்ன சொன்னார்கள்? அப்துல்லா உமர் என்ன கூறினார்கள்? எனக்கு கேட்கிற மாதிரி சொல்லு, சத்தமா சொல்லு, துணிவா சொல்லி பழகு. என்ன சொன்னாங்க? மக்காம் இப்ராஹிமுக்கு அருகில் ரெண்டு ரக்காயத்து உம்ராவிலே மக்காம் இப்ராஹிமுக்கு பிறகு இரண்டு ரக்காயத்து தொழுவோம் என்று சொன்னார்கள். தவாஃப் முடித்த உடனே அல்லாஹ் இறக்கிவிட்டான், வத்தஹிது மிம் மக்காமி இப்ராஹிம முஸல்லா. இப்ராஹிம் நின்ற அந்த இடத்திலே நபியே நீங்கள் தொழுமிடத்தை ஆக்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்தை ஓதி அங்கே இரண்டு ரக்காத்து தொழுதார்கள் தவாஃபுக்கு பின்னால். இன்று வரை நமக்கு அது தவாஃபுடைய சுன்னாவாக ஆகிவிட்டது. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்கள். மற்றொரு நிகழ்வு, மிக முக்கியமான நிகழ்வு, உமருடைய அந்த தூர தொலைநோக்கி பாருங்கள். ரசூலுல்லாவிடத்திலே வருகிறார்கள், நீங்கள் வீட்டில் இருக்கும் பொழுது உங்களை பார்ப்பதற்காக பலர் வருகிறார்கள், உங்கள் மனைவியர் அருகிலே இருக்கிறார்கள், வருபவரில் நல்லவரும் இருக்கலாம், தீய எண்ணம் உள்ளவரும் இருக்கலாம். உங்களின் மனைவியரின் மீது அந்த தீயவர்களின் பார்வை பட்டுவிடக் கூடாது. ஆகவே அந்த உங்கள் மனைவியர்களை நீங்கள் திரைக்கு பின்னால் சென்று விடுங்கள் என்று கட்டளையிட்டால் நன்றாக இருக்குமே. ஹிஜாபை எடுத்துக்கொள்ளும்படி நீங்கள் அவர்களுக்கு கட்டளையிட்டால் நன்றாக இருக்குமே என்று சொன்னார்கள். ஃபனஸலத் ஆயத்துல் ஹிஜாப். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரா அன்னூரிலே ஹிஜாபுடைய வசனத்தை குறிப்பாக நபியின் மனைவிகளின் பெயரை கூறி அல்லாஹ் இறக்கிவிட்டான். யா அய்யுஹன் நபியு குல் லி அஸ்வாஜிக, நபியே உன்னுடைய மனைவிகளுக்கு நீர் கூறுவீராக, வ பனாதிக உன்னுடைய பெண் பிள்ளைகளுக்கு கூறுவீராக, வ நிஸாயில் முஃமினீன் முஃமின்களுடைய பெண்களுக்கு நீர் கூறுவீராக, யுத்னீனா அலைஹின்ன மின் ஜலாபீபிஹின்ன, தங்களுடைய போர்வைகளை கொண்டு அவர்கள் தங்களை போர்த்திக் கொள்ளட்டும் என்று. அல்லாஹு அக்பர். அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நபியின் மனைவியர்களுக்கும் இடையிலே ஒரு மனஸ்தாபம் ஏற்படுகிறது. பேச்சுவார்த்தை, சில விஷயங்களை கேட்பதிலே கொஞ்சம் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு விடுகிறது. மனைவியர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே பேச, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் கூற, பிறகு அவர்கள் பதில் கூற என்று கொஞ்சம் சர்ச்சையாகி விடுகிறது. நமக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதராக மட்டும் இருக்கிறார்கள், மனைவியர்களை பொறுத்தவரை அல்லாஹ்வின் தூதராகவும் இருக்கிறார்கள், மற்றொரு பக்கம் கணவனாகவும் இருக்கிறார்கள். தங்களின் கணவர் என்ற அடிப்படையிலே சில உரிமைகளை, சில தேவைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அந்த சஹாபி பெண்மணிகள், நபியின் மனைவிமார்கள், நம்முடைய தாய்மார்கள் கேட்டார்கள். இதிலிருந்து ஒரு சில உண்மையை நாம் இங்கே தெரிந்து கொள்ளவும் வேண்டும். இன்று சிலர் தங்களின் மனைவிமார்கள் தங்களின் தேவைகளை கேட்டுவிட்டாலேயே உடனே அடி தடி, எந்த விதமான பேச்சுரிமையும் அவர்களுக்கு கொடுக்காமல் அவர்களை முற்றிலும் தங்களின் அடிமைகள் என்பதாக நினைக்கிறார்களே, அவர்களுக்கு இந்த சம்பவத்திலே மறுப்பு இருக்கிறது. ஆனால் அதே சமயத்திலே தன் கணவனை தொந்தரவுபடுத்தக்கூடிய, தன் கணவனால் முடியாத காரியங்களை வாங்கி கொடுக்கும்படி நிர்பந்திக்கக்கூடிய அந்த பெண்களுக்கும் இந்த சம்பவத்திலே மறுப்பு இருக்கிறது. சரி, அந்த நேரத்திலே உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? நபியினுடைய மனைவிமார்களுக்கு அறிவுரை சொன்னார்கள். என்ன அறிவுரை சொன்னார்கள்? அல்லாஹுவின் அடிமை பெண்களே, அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். நீங்கள் இப்படியே உங்களுடைய குணங்களிலே நீடித்தால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை தலாக் விட்டு விடுவார்கள், விவாகரத்து செய்து விடுவார்கள். அதற்கு பின்னால் அல்லாஹ் உங்களை விட சிறந்த மனைவிமார்களை, உங்களை விட சிறந்த மனைவிமார்களை அவனுடைய தூதருக்கு அல்லாஹ் மனம் முடித்து வைப்பான். தௌபா செய்யக்கூடிய சாலிஹான, அல்லாஹ்விற்கு நோன்பு நோற்கக்கூடிய, வணக்கம் செய்யக்கூடிய பெண்கள், கன்னி பெண்களாகவும் மற்ற பெண்களாகவும் அல்லாஹ் அவர்களுக்கு மனம் முடித்து வைப்பான். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று எச்சரிக்கை செய்தார்கள். என்ன வாசகத்தை கொண்டு உமர் பேசினார்களோ அப்படியே அங்கே வசனம் இறங்கிவிட்டது. அசா ரப்புஹு இன் தல்லக குன்ன அன் யுபதிலஹு அஸ்வாஜன் கைரம் மின் குன்ன. புரியுதுங்களா? இந்த இடத்தில் அன்பிற்குரியவர்களே, இன்னொரு ஒரு பாடத்தையும் படிப்பினையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சில நேரங்களிலே மனைவியின் குணம் மார்க்கத்திற்கு மாற்றமாக இருக்கும் போது, அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அந்த மனைவி எதிரியாக இருக்கும் போது அங்கே சபர் கிடையாது. அங்கே சபர் என்ன? அவளை பிரிவதுதான் சபர். அவளை பிரியும் போது நமக்கு பொருத்தமான சிறந்த மனைவியை அல்லாஹ் கொடுப்பான். சிறந்த மனைவியை அல்லாஹ் கொடுப்பான். கவனத்தில் வைக்க வேண்டும். இன்னொரு முறை ஒரு சம்பவம் நடந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் போரினுடைய கைதிகளை என்ன செய்வது என்று ஆலோசனை செய்கிறார்கள். மிக பிரசித்தி பெற்ற சம்பவம். ஈமானுடைய அந்த உணர்வை பாருங்கள். அபூபக்கர் ஒரு அபிப்பிராயம் படுகின்றார்கள். அது ஒரு ஒரு பார்வையில் அதுவும் ஒரு சிறந்த அபிப்பிராயம். யா ரசூலல்லாஹ், இவர்களிடத்திலிருந்து பிணை வாங்கிக் கொள்ளலாம், நாம் இவர்களை விட்டுவிடலாம், பிறகு ஒரு காலத்தில் இவர்கள் முஸ்லீமாகி நமக்கு உதவியாளர்களாக மாறலாம். உமர் சொன்னார்கள், உமர் யார் தெரியுமா? மக்காவிலே தன்னை பாதுகாத்த தன்னுடைய தாயின் சகோதரர். அவங்களுடைய பேரு யாருன்னு சொன்னா, ஆஸ் இப்னு வாயிலா இருக்கும். உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய சொந்த தாய் மாமன் பத்ர் போரிலே காஃபிர்களோடு வருகிறார் இஸ்லாமை எதிர்ப்பதற்காக. எப்படி இருக்கும்? வெட்டவில்லை என்று சொன்னால் அல்லாஹூ அல்லாஹ்வுடைய தூதரோ ஏன் வெட்டவில்லை என்று கேட்க மாட்டார்கள். என்ன செய்தார்கள்? தேடி சென்று வெட்டினார்கள். ஏன்? அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தை பற்றி தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். காஃபிர்களின் விஷயத்திலே, இஸ்லாமை எதிர்ப்பவர்களின் விஷயத்திலே என் உள்ளத்திலே கடுகளவும் நேசம் இல்லை என்பதை. உறவா மார்க்கமா என்றால் எனக்கு மார்க்கம்தான் என்பதை அல்லாஹ் அறிய வேண்டும் என்பதற்காக. என்ன சொன்னார்கள் உமர் ரழியல்லாஹு அன்ஹு? அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் என்ன செய்யுங்கள், இதோ கைதியில் இருக்கக்கூடிய என்னுடைய இந்தந்த உறவினர்களை எல்லாம் என்னிடத்திலே கொடுங்கள், நான் அவர்களின் தலையை சீவுகிறேன். அபூபக்கரிடத்திலே அவருடைய இன்னென்ன உறவினர்களை எல்லாம் கொடுங்கள், அவர் தலையை சீவட்டும். அலியிடத்திலே அவர்களுடைய இன்னென்ன உறவினர்களை எல்லாம் கொடுங்கள், அவர் அவருடைய அவர்களின் தலைகளை சீவட்டும். அல்லாஹ் இன்றைய தினத்திலே எங்களிடமிருந்து தெளிவாக தெரிந்து கொள்வான், இந்த காஃபிர்கள் உறவினர்களாக இருந்தாலும் சரி, மார்க்கத்தை மறந்து உறவுக்காக வேண்டி இறங்கக்கூடிய அந்த பலவீனம் எங்களிடத்திலே இல்லை என்பதை. அல்லாஹு அக்பர். இப்படிப்பட்ட வார்த்தை. அல்லாஹு அக்பர். இவர்களை பற்றித்தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், لا تجد قوما يؤمنون بالله واليوم الآخر يوادون من حاد الله ورسوله ولو كانوا آباءهم أو أبناءهم أو إخوانهم أو عشيرتهم. அல்லாஹ்வை மறுமைநாளையும் நம்பிக்கை கொண்டவர்கள், அவர்களுடைய தந்தைகளோ பிள்ளைகளோ அவர்களுடைய சகோதரர்களோ நெருக்கமான உறவினர்களோ அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாற்றமாக நடந்தால் அவர்களிடத்திலே நேசம் பாராட்ட மாட்டார்கள். இவர்களுடைய உள்ளங்களில் தான் அல்லாஹ் ஈமானை எழுதுகிறான், பதிவு செய்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? அபூபக்கருடைய அபிப்பிராயத்திற்கு ஏற்ப என்ன செய்தார்கள்? முடிவு செய்தார்கள். பிணை வாங்கிக் கொண்டு விட்டு விட்டார்கள். அடுத்த நாள் காலையிலே சென்றால் அபூபக்கரும் ரசூலுல்லாஹும் அழுது கொண்டிருக்கிறார்கள். அதை பார்த்து உமர் கேட்கிறார், அல்லாஹுவின் தூதரே ஏன் அழுகிறீர்கள்? மா யுபகீக அன்த வஸாஹிபக யா ரசூலல்லாஹ், உங்களையும் உங்கள் தோழரையும் அழச் செய்தது யார், என்ன காரணம்? அந்த காரணத்தால் எனக்கு அழுகை வந்தால் நானும் அழுவேன், இல்லை என்றால் அழுவதற்கு முயற்சி செய்வேன், அழுவதை போன்று ஒரு பாவனையாவது காட்டுவேன். அப்போது சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உமரே உமரே, இதோ இந்த மரத்திற்கு அருகிலே அல்லாஹ்வுடைய வேதனை இறங்கியது. அந்த வேதனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மக்களின் மீது இறக்கி இருப்பானே, ஆனால் உம்மை தவிர எல்லோரும் அதிலே சிக்கிக் கொண்டிருப்பார்கள். அல்லாஹ், இந்த சான்றுகள் எல்லாம் எதை சொல்கின்றது அன்பிற்குரியவர்களே? அந்த நபித்தோழருடைய உள்ளத்தில் இருந்த இறை நம்பிக்கையை, அவர்கள் எப்படிப்பட்ட தூய்மையான சுத்தமான நயவஞ்சகம் கலக்காத அங்கீகரிக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்கு தகுதியான ஈமானை அடைந்திருந்தார்கள் என்பதை. ஆகவேதான் ஒரே ஹதீஸிலே 10 சஹாபாக்களின் பெயர்களை கூறி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களெல்லாம் சொர்க்கத்திலே இருப்பார்கள் என்று சொல்கிறார்கள். அபூபக்ரின் ஃபில் ஜன்னா, இரண்டாவதாக யாரை சொன்னார்கள்? உமரு ஃபில் ஜன்னா, உமர் சொர்க்கத்திலே இருப்பார். மிஅராஜுக்கு சென்றபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான மாளிகையை பார்க்கிறார்கள். அதற்கு பிறகு அந்த மாளிகையை ஒட்டி ஒரு அழகான பெண் ஒளு செய்வதை பார்க்கிறார்கள். அப்பொழுது தன் அருகில் இருந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் கேட்கிறார்கள், ஜிப்ரீல், இந்த மாளிகை யாருக்கு சொந்தமானது என்பதாக. இந்த மாளிகை யாருக்கு சொந்தமானது? ஜிப்ரீல் சொல்லுகின்றார், ஒரு குறைஷி வாலிபருக்கு சொந்தமானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன எண்ணுகிறார்கள்? அந்த குறைஷி வாலிபர் தானாக இருக்குமோ என்று எண்ணுகிறார்கள். அந்த மாளிகைக்கு அருகில் செல்லும் பொழுது ஃபமன் ஹுவ யா ஜிப்ரீல், அந்த குறைஷி வாலிபர் யார் என்று கேட்கிறார்கள். அப்போது ஜிப்ரீல் சொல்கின்றார், இன்னஹு உமர் இப்னுல் கத்தாப், அவர் யார்? கத்தாபின் மகன் உமர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், உமரே, அந்த தங்கத்தாலான அந்த மாளிகையை பார்த்து ரசிக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு ஏற்பட்டது, ஆனால் உன்னுடைய ரோஷம் எனக்கு ஞாபகம் வந்ததால் நான் நுழையவில்லை என்பதாக. உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தேம்பி தேம்பி அழுகிறார்கள், அலைக அகாரு யா ரசூலல்லாஹ், அலைக அகாரு யா ரசூலல்லாஹ், சொல்லுகிறார்கள் அழுகிறார்கள், சொல்லுகிறார்கள் அழுகிறார்கள், அல்லாஹுவின் தூதரே, உங்கள் மீதா நான் கோபப்படுவேன்? யாரின் மூலமாக இந்த பாக்கியங்களை அல்லாஹ் எனக்கு கொடுத்தான்? இந்த இஸ்லாம் எனக்கு எப்படி கிடைத்தது? இந்த ஈமான் எப்படி கிடைத்தது? சுப்ஹானல்லாஹ், அந்த தோழராகிய உங்களின் மீதா? அலைக அகாரு யா ரசூலல்லாஹ், உங்களின் மீதா நான் கோபப்படுவேன், உங்களின் மீதா நான் ரோஷப்படுவேன்? பாருங்கள், எப்படிப்பட்ட அந்த மரியாதை பாசத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அந்த சஹாபாக்கள் வைத்திருந்தார்கள். அபூபக்கருக்கு பிறகு கலீஃபாவாக ஆகிறார்கள். இஸ்லாமிய வரலாற்றிலேயே அப்படி ஒரு வெற்றியை அந்த குறுகிய கால அந்த 10 ஆண்டுகளிலே வேறு யாரும் பார்த்திருக்க முடியாது. அத்தகைய வெற்றியை உமர் பார்க்கிறார்கள். கஜானா கஜானாக்களாக வந்து மஸ்ஜித் நபவியிலே கொட்டப்படுகிறது. எத்துணை பேராட்சிகளை எல்லாம் உமருடைய அந்த வீரர்கள் வெல்கிறார்கள், வெற்றி கொள்ளுகிறார்கள், அனுப்புகின்றார்கள். ஆனால் உமருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது தெரியுமா? உமருடைய பெயரை கேட்டால் ரோமர்களும் பாரசீகர்களும் நடுங்கிக் கொண்டிருந்த அந்த நிலையிலே, மிகப்பெரிய ஒரு சக்கரவர்த்தியாக இருந்த அந்த நிலையிலே, தன்னை ஒரு சாதாரண அடிமையாக, தன்னை ஒரு சாதாரண ஒரு பிரஜையினுடைய அந்த அந்தஸ்தில் தான் உமர் அவர்கள் தன்னை வைத்திருந்தார்கள். அவர்கள் இறக்கும்போதும் அவர்களுக்கு 4 மனைவிகளும் பல அடிமை பெண்களும் இருந்தார்கள். சிலர் நினைக்கலாம், 63 வயதிலே இறக்கக்கூடிய இந்த ஹலீஃபா 4 மனைவிகளை வைத்திருந்தார், அடிமை பெண்களை வைத்திருந்தார் என்பதாக. அதற்கு தான் அப்துல்லா இப்னு உமர் சொல்லுகின்றார்கள், அவர்கள் மனம் முடித்தது எதற்கு தெரியுமா? கான அபி லா யதஸவ்வஜு நிஸா லி ஷஹவத்தின் இல்லா லி தலபில் வலத். அவ்வளவு வறுமைக்குள் இருந்தார்கள் உமர். பல பெண்களை மனம் முடித்தார்கள். அப்துல்லா இப்னு உமர் சொல்லுகின்றார்கள், அவருடைய மகனார் சொல்லுகின்றார்கள், என்னுடைய தந்தை மனம் முடித்தது இச்சைக்காக அல்ல, குழந்தைகளுக்காக, அதிகமான பிள்ளைகளை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே அவர்களுடைய இந்த வாழ்க்கையை பற்றி பார்த்த மக்கள் கேட்டார்கள், இப்படி உலகத்தை துறந்தவர்களாக வாழ்கிறீர்களே ஏன் என்பதாக சொன்னார்கள். நபர்து ஃபீ ஹாதல் அம்ர் ஃஜஅல்து இன் அரத்து துன்யா அதர் பில் ஆகிரா وإن أردت الآخرة أضر بالدنيا فإذا كان الأمر هكذا فأضر بالفانية. சொன்னார்கள், நான் சிந்தித்து பார்த்தேன், துன்யா வேண்டும் என்று துன்யாவின் பின்னால் சென்றால் மறுமைக்கு இடையூறு ஏற்படுகிறது, மறுமை வேண்டும் என்று மறுமையின் பின்னால் சென்றால் துன்யாவுக்கு இடையூறு ஏற்படுகிறது, என்ன செய்வது? சொல்கின்றார்கள், எது அழிந்து விடுமோ, எது ஒரு தற்கால வாழ்க்கையோ, அந்த வாழ்க்கைக்கு இடையூறை ஏற்படுத்திவிடு. உன்னுடைய அந்த இடையூறுகள், அந்த சிரமங்கள், அந்த சங்கடங்கள் இந்த அழியக்கூடிய அற்ப வாழ்க்கைக்கு ஏற்படட்டும், நிலையான மறுமை வாழ்க்கைக்கு ஏற்பட்டுவிட வேண்டாம். நாடி இருந்தால் மிக உயர்ந்த ஆடைகளை எல்லாம் அவர்கள் அணிந்திருக்கலாம். எப்படிப்பட்ட ஏழ்மை தெரியுமா? எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தார்களோ அந்த அடிச்சுவடை பற்றி அப்படியே. ஹசன் சொல்லுகின்றார்கள், அலியினுடைய மகனார்,
خطب عمر بالناس خطب عمر بالناس وهو خليفة خطب عمر بالناس وهو خليفة وعليه إزار فيه 12 رقعة. عمر எங்களுக்கு பிரசங்கம் செய்தார். அவர் ஹலீஃபாவாக இருக்கும்போது அவருடைய கீழ் ஆடையிலே, லுங்கியிலே 12 ஒட்டுகள் இருந்தன. எத்தனை ஒட்டுகள்? 12 ஒட்டுகள் இருந்தன. யாருங்க? ஹலீஃபா, ஹலீஃபத்துல் முஸ்லிமீன். ஜும்மாவிலே பிரசங்கம் செய்கிறார்கள், கீழ் ஆடையிலே, லுங்கியிலே 12 ஒட்டுகள். அவர்கள் இஸ்லாமை கொண்டு, தக்குவாவை கொண்டு கண்ணியத்தை தேடினார். நாம் இன்று ஆடையை கொண்டு, அலங்காரத்தை கொண்டு கண்ணியத்தை தேடுகிறோம். அனஸ் இப்னு மாலிக் சொல்லுகின்றார்கள் ரழியல்லாஹு அன்ஹு, கான பைன கதிஃபை உமர் 3 ருகாஇன். உமருடைய 2 புஜங்களுக்கு இடையிலே 3 ஒட்டுகளை பார்த்தேன். மேல உள்ள போர்வை, இந்த 2 புஜத்துக்கு இடையில 3 ஒட்டுகள் இருந்தன. அன சொல்லுகின்றார்கள், குன்னா உமர் இப்னு அல் கத்தாப் வ அலைஹி கமீஸுன் ஃபி ظஹ்ரிஹி 4 ருகாஇன். உமரிடத்தில் அமர்ந்திருந்தோம், அவர் ஒரு சட்டை அணிந்திருந்தார், அவருடைய முதுகிலே, அந்த முதுகிலே பார்த்தோம், அந்த சட்டையிலே 4 ஒட்டுகள் போடப்பட்டிருந்தன. எத்தனை ஒட்டுகள்? அபு உஸ்மான் அன்னஹதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கின்றார்கள், தாபிஈன்களிலே மிக பிரசித்தி பெற்றவர்கள், உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தாங்கள் கலீஃபாவாக இருந்தபோது ஒரு சில ஆண்டுகளை தவிர ஒவ்வொரு ஆண்டும் ஹஜ்ஜுக்காக சென்று விடுவார்கள். ஒவ்வொரு ஆண்டும் ஹஜ்ஜுக்கு செல்வார்கள். அபு உஸ்மான் அன்னஹதி சொல்லுகின்றார்கள், உமர் அவர்கள் ஹஜ்ஜுக்கு எங்களை அழைத்து வந்திருந்தார். காபாவை அவர் தவாஃபு செய்யும் போது அவருடைய அந்த கீழ் ஆடையை நான் பார்த்தேன், 12 ஒட்டுகள் போடப்பட்டிருந்தன. எத்தனை ஒட்டுகள்? அல்லாஹு அக்பர் என்று பாருங்கள் அன்பிற்குரியவர்களே. நம்முடைய வாழ்க்கையை பாருங்கள், எவ்வளவு விசாலமான வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டு அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தாத மக்களாக நாம் இருக்கிறோம். அல்லா நம்மை பாதுகாப்பானா. ஒரு நாள் ஜும்ஆ தொழுகைக்கு தொழ வைப்பதற்கு உமர் அவர்கள் தாமதமாக வந்தார்கள். கத்தாதா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், நான் ஏன் தாமதமாக வந்தேன் என்பதற்கு காரணம் சொன்னார்கள். என்ன காரணம் தெரியுமா? இன்னமா ஹபசனி கஸ்லு ஸௌபி ஹாதா கான யுஸல் வலம் யகுன் லி ஸௌபுன் கைருஹு. என்னிடம் இருந்தது ஒரு ஆடை தான், வெள்ளிக்கிழமை என்று அந்த ஆடையை கழுகி காய வைத்து நான் அணிந்து வர வேண்டிய நிலை, அதற்காகத்தான் தாமதமாகிவிட்டது. உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய பழக்கம் எப்படி தெரியுமா? உணவிலே உடையிலே இந்த பழக்கத்தை பார்த்தோம். உணவிலே இன்று நாம் எத்தனை வகையான உணவுகள், ஒரே நேரத்திலே ஆட்டுக்கறியும் இருக்கும், கோழிக்கறியும் இருக்கும், மீனும் இருக்கும், ஆணத்திலே கறியிலே போடப்பட்ட இறைச்சியும் இருக்கும், பிறகு பொரித்ததும் இருக்கும். சோறு என்று எடுத்துக்கொண்டால் பிரியாணி ஒரு பக்கம், நெய் சோறு ஒரு பக்கம், சாதா சோறு ஒரு பக்கம். எப்படி இஸ்ராப் செய்கிறோம்? உமர் அவர்கள் சொன்னார்கள், அவர்களுடைய வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் சாப்பிடுங்கள், குடியுங்கள், வீணுரையும் செய்யாதீர்கள் என்பதற்கு நாம் என்ன விளங்கிவிட்டோம் தெரியுமா? வயிறு புடைக்க சாப்பிட்டு விட்டு மிச்சத்தை குப்பையில் கொட்டுவது மீன்வரையும், அதையும் வைத்து அழுத்த வேண்டும் வயிற்றுக்குள். இது யார் கொடுக்கக்கூடிய விளக்கம்? நாம் கொடுக்கக்கூடிய விளக்கம். உமர் அவர்கள் கொடுக்கக்கூடிய விளக்கம் என்ன தெரியுமா? ஒரு இறைச்சியை நீங்கள் கறியிலே போட்டு சமைத்தால், பிறகு அந்த இறைச்சியை பொறித்தும் நீங்கள் உணவுக்கு அந்த சபையிலே பரிமாறினால், இது இஸ்ராப் என்று சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். உமரிடத்திலே கேட்டார்கள், இப்படி ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்கிறீர்களே எப்படி என்பதாக? அப்போது சொன்னார்கள், நான் ஒரு குர்ஆனுடைய வசனத்தை படித்தேன். சூரா அல்அஹ்காஃப் 20வது வசனம். அல்லாஹ் மறுமையிலே காஃபிர்களை பார்த்து சொல்வான், அஸ்ஹபதும் தய்யிபாதிகும் ஃபீ ஹயாதிகும் அத்துன்யா வஸ்தம்தஅதும் பிஹா. நீங்கள் உங்களுடைய இன்பங்களை எல்லாம் உலகத்திலேயே அனுபவித்து விட்டீர்கள், உங்களுக்குரிய இந்த சுகமோகமான வாழ்க்கையை எல்லாம் உலகத்திலேயே அனுபவித்து முடித்து விட்டீர்கள் என்று மறுமையிலே காஃபிர்களுக்கு சொல்லப்படும். அதை நினைத்து நான் பயப்படுகிறேன். ஒரு ஆணத்திலே வெண்ணையும் கலந்து, நெய்யை கலந்து சாப்பிடுவது இஸ்ராப் என்று சொல்வார்கள். காரணம், நெய் என்பது அது ஒரு தனி ஒரு கறி, அதை தொட்டுக்கொண்டே சாப்பிடலாம். மதினாவிலே பஞ்சம் ஏற்பட்ட போது வெறும் எண்ணெயிலே பல ஆண்டுகள் அல்லது பல மாதங்கள் உமர் ரழியல்லாஹு அன்ஹு சாப்பிட்டார்கள். இதனால் அவர்களுக்கு வயிற்று வலியே ஏற்பட்டு விட்டது. முஸ்லிம்களுக்கு அந்த ஆணம் கறி சமைப்பது விசாலமாகும் வரை, அந்த ஒரு வசதி கிடைக்கும் வரை நான் கறி சாப்பிட மாட்டேன், சமைக்கப்பட்ட ஆணம் நான் சாப்பிட மாட்டேன். கலீஃபா, இன்று பாருங்கள் அன்பிற்குரியவர்களை, ஏழைகளை மறந்தவர்களாக நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதா? அவர்கள் சமுதாயத்துக்காக, தங்களுடைய மக்களுக்காக என்ன செய்தார்கள் என்பதை பற்றி பேச போனால் அது ஒரு நீண்ட வரலாறு. நாம் என்ன நினைக்கிறோம்? நான் சுகமாக வாழ்கிறேனா? எனக்கு கிடைத்தது, நான் சம்பாதிப்பது எனக்கு மட்டும் சொந்தம். பக்கத்து வீட்டுக்காரரோ, உறவினரோ, தெரிந்தவரோ, நண்பரோ, அவர் எப்படி வறுமையில் இருந்தாலும் சரி, என்ன கஷ்டத்தில் பட்டாலும் சரி, அவரை பார்த்து உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா? உன் வீட்டிலே உன்னுடைய பிள்ளைகள் நன்றாக சாப்பிடுகிறார்களா? பசியார சாப்பிடுகிறீர்களா? உனக்கு ஏதாவது வறுமை இருக்கிறதா? உனக்கு ஏதாவது கடன் இருக்கிறதா? உன்னுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது உடை வாங்கித்தர தேவை இருக்கிறதா என்று நம்மிலே எத்தனை பேர் கேட்கிறோம் நினைத்து பாருங்கள் அன்பிற்குரியவர்களே. இந்த செல்வத்தின் மீது வதகுலூன துராத அக்லல்லம்மா வதுஹிப்பூனல் மால ஹுப்பன் ஜம்மா. எனக்கு 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 எனக்கு, வேறு யாருக்கும் கிடைக்கக்கூடாது. அல்லாஹ் பாதுகாப்பானா. அதுவல்ல அன்பிற்குரிய நம் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருவது, நம்முடைய சிறப்பிற்குரிய முன்னோர்களின் வாழ்க்கை, அவர்கள் விட்டு சென்ற பாடம் அதுவல்ல. கலீஃபா உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கையிலே இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஏராளமான படிப்பினைகள் இருக்கிறது. இறை அச்சத்திலே ஒரு முன்னோடியாக வாழ்ந்தார்கள். குர்ஆனை ஓதும் போது தாரை தாரையாக அழக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வின் நட்சத்தால் மயக்கமுற்று விழக்கூடியவர்களாக இருந்தார்கள். பைத்துல் மாலை அனுபவிப்பதிலே அல்லாஹ்வை பயந்தவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வின் கட்டளைகள் மார்க்கத்தின் சட்டங்கள் மீறப்பட்டால் யாராக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, தன்னால் நிர்வகித்த ஒரு கவர்னராக இருந்தாலும் சரி, மக்களுக்கு முன்னால் அவரை கண்டிப்பதிலே தண்டிப்பதிலே தயக்கம் காட்டாதவர்களாக இருந்தார்கள். நீதத்திற்கு அவர்கள் ஒரு பாடம், இறையச்சத்திற்கு அவர்கள் ஒரு பாடம், பணிவுக்கு அவர்கள் ஒரு பாடம். இப்படி எண்ணற்ற ஒழுக்கங்களை, நன்மைகளை, சிறப்புகளை அவர்களை குறித்து நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த நல்ல வரலாறுகளை நாமும் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கும் நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அவர்கள் சென்ற அந்த சிறந்த பாதையிலே நாமும் சென்று அல்லாஹ்விடத்திலே அருளை, அன்பை, அவனுடைய சொர்க்கத்தை பெறுவோமாக. அல்லாஹ் நம்மையும் அந்த நல்ல அடியார்களை நாளை மறுமையிலே எந்த சொர்க்கத்திலே ஒன்று சேர்ப்பானோ அங்கே நம்மையும் ஒன்று சேர்ப்பானாக. அக்கூறு கௌலி ஹதா வஸ்தஃபிருல்லாஹ் லீ வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.